ஐந்தாவது, ஒரு பயிற்சி மையம். இன்றைய தேவை: சபையில் தாளந்துள்ளவர்களை கண்டுபிடித்து அவர்களை வளர்க்கும்படி உண்மையோடு பிரயாசப்படுகிற ஞானமுள்ள ஊழியர்கள்தாம் நம் சபைகளை மேம்படுத்துவதற்கு இப்போதைய தேவை. எஜமானின் பணிக்காக அந்த தாளந்துகளை கற்பிக்க வேண்டும். நம்முடைய பெரிய சிறிய திருச்சபைகளுக்குச் சென்று திருச்சபையை மேம்படுத்துவதையும் அவிசுவாசிகளுக்கு பிரயாசப்படுவதையும் கற்றுக் கொடுக்கிற பணியாளர்களை நியமிப்பதற்கு நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டம் ஒன்று தேவை. திருச்சபைகளை சந்தித்து இந்த பணியை செய்கிறவர்கள் ஊழியம் செய்வது பற்றிய செயல் திட்டங்களை சகோதர சகோதரிகளுக்கு கற்பிக்க வேண்டும். உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிற ஊழியத்திற்காக அங்கத்தினர்களுக்கு பயிற்சி அளித்து தகுதிப்படுத்துகிற வேலையை திருச்சபை செய்ய வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். நூற்றுக்கணக்கானோர் தங்கள் தாளந்துகளை பயன்படுத்தி ஊழியம் செய்வதற்கான பயிற்சியை வழங்க வேண்டும். நம்பிக்கையும் செல்வாக்கும் தேவையான பதவிகளை நிரப்புவதற்கு தேவையான வளர்ச்சியை இந்த தாளந்துகளை உடையவர்கள் பெறலாம். தூய்மையானதும் மாசற்றதுமான நியதிகளை இப்படிப்பட்டவர்கள் கடைபிடிப்பார்கள். இவ்வாறு எஜமானுக்காக ஏராளமான நன்மை விளையும். ஒவ்வொரு பணியாளருமே திறமைசாலியாக இருக்க வேண்டும் என்பது புரிகிறது. அப்போது இயேசுவிலுள்ள சத்தியத்தை உள்ளபடியே அவர் அறிவிக்க முடியும். நன்றாக திட்டமிட்டு சபை அங்கத்தினர்களை பயிற்றுவிக்கிற முயற்சியில் தாமதமே காணப்படக்கூடாது. தேவனுக்காக வேலை செய்யுங்கள். ஊழியர்களைச் சார்ந்திராமல் தேவனைச் சார்ந்திருங்களென்று நம்மக்களுக்கு போதிப்பதுதான் நாம் அவர்களுக்குச் செய்கிற மிகப்பெரிய உதவியாகும். எல்லா பிரசங்கங்களும் சுயமறுப்புமிக்க ஊழியர்களை உருவாக்கவில்லை என்பது உண்மை. இதில் மிக மோசமான விளைவுகள் சம்பந்தப்பட்டிருப்பதை மனதில் வைத்து இதை யோசிக்க வேண்டும். எதிர்காலத்தில் நம் நித்திய வாழ்க்கை என்னவாகப் போகிறது என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. வெளிச்சம் வீசுவதற்காக சபைகள் தங்கள் தாளந்துகளை பயன்படுத்தாததால் அவை வாடி வருகின்றன. எஜமான் போதிப்பது போலவே கவனமாக பாடங்களைச் சொல்லிக் கொடுத்து அன்றாட வாழ்க்கையில் எல்லோரையும் வெளிச்சம் வீச வைக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சி மக்கள் பிரசங்கங்களை கேட்டுவிட்டார்கள். ஆனால் கிறிஸ்து யாருக்காக மரித்தாரோ அவர்களுக்காக ஊழியம் செய்ய அவர்களுக்குச் சொல்லப்பட்டதா? அப்பணியில் ஒவ்வொருவரும் பங்கெடுப்பது அவசியமென உணரும்படி ஒரு குறிப்பிட்ட பணித்திட்டத்தை வகுத்து அதில் கலந்து கொள்ள அழைப்பு கொடுக்கப்பட்டதா? எத்தகைய அவசரநிலை எழுந்தாலும் அதை எதிர்கொள்ளும்படி மக்களை தகுதிப்படுத்துவதற்கு கல்வியும் பயிற்சியும் அவசியம். ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிற அனுபவத்தை பெறும்படிக்கு அதற்கேற்ற இடத்தில் அவரை வைப்பதற்கான ஞானமான திட்டமிடல் அவசியம். திருச்சபையின் ஊழிய பணி பாடத்திட்டம். ஊழியத்தை எவ்வாறு ஆரம்பிக்க வேண்டுமென்று கற்றுக் கொடுத்தால் அதன்படி செய்வதற்கு அநேகர் ஆயத்தமாக இருப்பார்கள். அவர்களுக்கு அறிவுரையும் ஊக்கமும் வழங்க வேண்டும். ஒவ்வொரு சபையும் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கான பயிற்சி பள்ளியாக இருக்க வேண்டும். சபை அங்கத்தினர்களுக்கு பின்வரும் பயிற்சிகளை கொடுக்க வேண்டும்: எவ்வாறு வேத பாடங்கள் நடத்த வேண்டும், எவ்வாறு ஓய்வு நாள் பள்ளியை தலைமை தாங்கி நடத்த வேண்டும், எவ்வாறு ஓய்வு நாள் பள்ளால் பள்ளிப்பாடம் நடத்த வேண்டும், எவ்வாறு ஏழைகளுக்கு உதவ வேண்டும், எவ்வாறு வியாதியஸ்தர்களை கவனிக்க வேண்டும், மனந்திருந்தாதவர்களுக்காக எவ்வாறு பிரயாசப்பட வேண்டும், சுகாதார பள்ளிகளையும் சமையல் பள்ளிகளையும் கிறிஸ்தவ உதவி பணி வகுப்புகளையும் எவ்வாறு நிறுவ வேண்டும், அங்கே போதனை மட்டுமல்ல அனுபவமிக்க ஆசிரியர்கள் அவற்றை செய்தும் காட்ட வேண்டும், மக்கள் மத்தியில் வேலை செய்கிற ஆசிரியர்கள் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய முன்மாதிரியிலிருந்து கற்றுக்கொள்வார்கள். ஏராளமாக போதிப்பதை விட ஒரு முன்மாதிரி மிகவும் மேலானது. சிறப்பு பயிற்சி. சுகாதார சீர்திருத்த நியதிகள் பற்றி மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு பொதுவான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சமையல் பள்ளிகளை நிறுவ வேண்டும். ஆரோக்கியமான உணவுகளை சமைக்கிற கலையை வீடு வீடாகச் சென்று கற்றுக் கொடுக்க வேண்டும். எளிய உணவுகளை சமைப்பதற்கு வாலிபர்களும் வயோதிபர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் சத்தியம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கே ருசியான எளிய உணவுகளை சமைக்கிற விதம் பற்றி மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மாம்ச உணவுகள் இல்லாமலேயே சத்தான உணவுகளை சமைக்கலாமென அவர்களுக்கு காட்ட வேண்டும். எங்கெல்லாம் சபை இருக்கிறதோ அங்கே எளிய ஆரோக்கியமான உணவுகளை சமைப்பது குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆரோக்கிய நியதிகளின்படி வாழ விரும்புகிறவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த விஷயத்தில் தாங்கள் பெறுகிற வெளிச்சத்தை சபை அங்கத்தினர்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள மக்களுக்கும் வழங்க வேண்டும். அறிவுரையை மாற்றி அமையுங்கள். தேவநோக்கத்தை பயனுள்ள வகையில் செய்து வருகிற கனமிகுந்த ஊழியர்கள் எத்தனை பேர் வாழ்க்கையில் மிகச் சாதாரண கடமைகளுக்கு மத்தியில் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். எகிப்தின் அடுத்த அரசனாகிற நிலையிலிருந்தான் மோசே. ஆனால் அவன் ராஜாவின் அரண்மனையிலிருந்த அதே நிலைமையில் அவனை அழைத்து அவனுக்கு நியமித்த பணியை அவனிடம் தேவன் கொடுக்கவில்லை. 40 வருடங்கள் உண்மையுள்ள மேய்ப்பனாக இருந்த பிறகுதான் தன்னுடைய மக்களை விடுதலை செய்ய அனுப்பினார். இஸ்ரவேலின் சேனைகளை விடுவிக்கிற தேவனுடைய கரத்தின் கருவியாக இருக்கும்படி போரடிக்கும் களத்திலிருந்து கிதியோனை எடுத்தார். கலப்பையை விட்டுவிட்டு தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வரும்படி எலிசாவை அழைத்தார். நிலத்தை பண்படுத்துகிற ஒரு தோட்டக்காரனாக இருந்தபோதுதான் ஆமோசிடம் அவன் அறிவிக்க வேண்டிய செய்தியை கொடுத்தார். கிறிஸ்துவின் உடன் ஊழியர்களாக மாறுகிற அனைவருமே கடினமான, பார்ப்பதற்கு தகுதியாயிராத வேலையை செய்ய வேண்டியிருக்கும். ஞானமாக யோசித்து அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அவர்களுடைய தனிப்பட்ட குணநலன்களையும் அவர்கள் செய்யப்போகும் பணியையும் உணர்ந்து அவற்றுக்கேற்றபடி போதனைகளை மாற்றிச் சொல்ல வேண்டும். பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் தீமோத்தேயு, பவுல், பர்னபா போன்ற திறமையும் வாய்ப்பும் மிக்க மனிதர்கள் மனந்திரும்பும்போது திராட்சத் தோட்டத்தில் அவர்கள் வேலை செய்ய வேண்டியதின் அவசியத்தை அவர்களுக்கு காட்ட தீவிரமாக முயலுங்கள். அப்போஸ்தலர்கள் வேறு இடங்களுக்குச் சென்ற போதும் கூட இவர்கள் விசுவாசத்தில் குறையவில்லை, பெருகினார்கள். கர்த்தருடைய வழிகளை அவர்களுக்கு உண்மையோடு போதித்திருந்தார்கள். சுயநலமில்லாமலும் ஊக்கத்தோடும் விடாமுயற்சியோடும் சக மனிதர்களின் இரட்சிப்புக்காக எவ்வாறு பாடுபட வேண்டுமென்றும் போதிக்கப்பட்டிருந்தார்கள். புதிதாக மனம் மாறிய இவர்களுக்கு வழங்கப்பட்ட கவனமிக்க இந்த பயிற்சிதான் அஞ்ஞான தேசங்களுக்குச் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்த பவுலும் பர்னபாவும் குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. சபைகளை நிறுவும்போது மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கவும் புதிய சபைகளை உருவாக்கவும் அவர்கள் மத்தியிலிருந்துதான் ஊழியர்கள் எழும்ப வேண்டுமென அவர்களிடம் அறிவிக்க வேண்டும். அதற்கவர்கள் அனைவரும் தேவன் தங்களுக்கு கொடுத்துள்ள தாலந்துகளை முடிந்த அளவுக்கு பண்படுத்தி உழைக்க வேண்டும். தங்கள் எஜமானின் சேவையில் ஈடுபட தங்கள் சிந்தைகளை பயிற்றுவிக்க வேண்டும். சரியான மனநிலையுள்ள ஊழியர்கள், அதாவது நம் விசுவாசத்தை உள்ளபடி எடுத்துக்காட்டுகிற அர்ப்பணிப்பும் பக்தியுமுள்ள ஊழியர்கள் தேவைப்படுவதால் நற்செய்தி பணி நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. நற்செய்தியாளர்களாக மாறியிருக்க வேண்டிய பலர் இருக்கிறார்கள். ஆனால் சபையிலிருந்தும் நம் கல்லூரிகளிலிருந்தும் அவர்களோடு இணைகிறவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற பாரமில்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய திறன்கள் மேல் தேவன் உரிமை கோருவதை அவர்களுக்கு எடுத்துக் கூறாமலும் அவர்களுக்காகவும் அவர்களோடும் ஜெபிக்காமலும் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் நற்செய்திக் களத்தில் பிரவேசிக்காமலேயே இருக்கிறார்கள். சபையின் ஆவிக்குரிய கண்காணிப்பாளர்களாக இருக்கிறவர்கள் சபையின் ஒவ்வொர் அங்கத்தினரும் தேவ பணியில் ஏதாவது பங்காற்றும்படி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கான வழிவகைகளை காண வேண்டும். முற்காலத்தில் இவ்வாறு அதிகம் செய்யப்படவில்லை. அனைவருடைய தாலந்துகளையும் பயன்படுத்தி அவர்களை உற்சாகத்துடன் பணியாற்ற வைப்பதற்கான கவனமான திட்டங்கள் போடப்படவும் இல்லை, செயல்படுத்தவும் இல்லை. இதனால் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறதென்பதை உணர்கிறவர்கள் ஒரு சிலர் தாம் ஒவ்வொரு சபை அங்கத்தினரும் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக தங்களுடைய நேரத்தை அர்ப்பணிக்கும்படி அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். திருச்சபையின் அங்கத்தினர்கள் வெளிச்சம் கொடுக்காதிருந்தால் அவர்களை பற்றி நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று எவ்வாறு சொல்ல முடியும்? கிறிஸ்துவின் மந்தையின் கண்காணிகளாக இருப்பவர்கள் தங்கள் கடமைகளை உணர வேண்டும். பல ஆத்துமாக்களை ஊழியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். பயிற்சி கொடுக்க தகுதியான அதிகாரிகளை தேர்வு செய்யுங்கள். புதிய சபைகளுக்கு அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் போது மிகுந்த கவனம் அவசியம். முற்றிலும் மனமாற்றம் பெற்ற ஆண்களையும் பெண்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். அறிவுரை வழங்க தகுதியானவர்களையும் சொல்லிலும் செயலிலும் ஊழியம் செய்யக்கூடியவர்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு வகை பணியிலும் அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டியது அவசியமாக உள்ளது. மூப்பர்களும் சபையில் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களும் ஊரியத்தை எவ்வாறு செய்யப் போகிறோம் என்று மிகுந்த சிந்தையோடு திட்டமிட வேண்டும். சபையின் அங்கத்தினர்களில் ஒருவர் கூட குறிக்கோளில்லாமல் வாழாதபடிக்கும், அனைவரும் தங்களிடமுள்ள பல்வேறு திறமைகளின்படி சாதிக்கும்படிக்கும் காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். அங்கத்தினர்கள் சுயநலமில்லாதவர்களாகவும் அர்ப்பணிப்புள்ளவர்களாகவும் தேவனுக்கு பயன்மிக்க ஊழியர்களாகவும் மாறுவதற்கேற்ற பயிற்சியை கொடுப்பது இன்றியமையாததாகும். அத்தகைய மார்க்கத்தால் மட்டுமே சபை பயனற்ற நிலைக்கோ மரித்த நிலைக்கோ செல்வதை தடுக்க முடியும். சபையின் ஒவ்வொர் அங்கத்தினரும் தீவிரமாகச் செயல்படுகிறவராக, அதாவது ஜீவனுள்ள கல்லாக, தேவாலயத்தில் ஒளிவீசுபவராக மாற வேண்டும். சபை அங்கத்தினர்கள் தாங்களாகவே கற்றுக்கொள்ள வேண்டும். சபை அங்கத்தினர்கள் உழைக்க வேண்டும். தண்டும் தாங்களாகவே கற்றுக்கொள்ள வேண்டும். தங்களுக்கு முன் வைக்கப்பட்டுள்ள உயர்ந்த தரத்தை எட்டுவதற்கு கடுமையாக முயல வேண்டும். ஆண்டவரோடு ஒத்துழைத்தால் இந்த தரத்தை எட்டுவதற்கு அவர் உதவுவார். தேவனுக்காக அறிவுபூர்வமாக வேலை செய்ய தகுதிப்படும்படியான ஒரு வாய்ப்பை கூட நாம் இழந்துவிடக்கூடாது. தெய்வீகத் தரம். நாம் பெறுகிற அறிவை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் நோக்கத்துடன் முடிந்த அளவுக்கு சகலவித கல்விகளையும் நாம் பெறுவதை கர்த்தர் விரும்புகிறார். எங்கு எப்போது தேவனுக்காக பணி செய்ய அல்லது பேச தாங்கள் அழைக்கப்படுவோம் என்பது யாருக்கும் தெரியாது. மனிதர்களை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பது நம் பரலோகப்பிதாவுக்கு மட்டுமே தெரியும். நம் அற்ப விசுவாசத்தால் புரிந்து கொள்ள முடியாத வாய்ப்புகள் நமக்கு முன் உள்ளன. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதத்தில் தேவைப்பட்டால் உலகில் உயர் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு முன்பாக அவருடைய வார்த்தையின் சத்தியங்களை பேசும்படி நம் மனங்களை பயிற்றுவித்திருக்க வேண்டும். அவருடைய திராட்சத் தோட்டத்திற்குச் சென்று வேலை செய்ய யாரெல்லாம் தங்களை ஆயத்தப்படுத்தி வருகிறார்கள்? ஆயத்தம் செய்யாதவர்களில் அவர் மகிழ்ச்சி அடைவதில்லை. அவர் நமக்கு கொடுத்துள்ள தாலந்துகளை வைத்து முடிந்த வரையிலும் நம்மை சிறந்தவர்களாக பயன்மிக்கவர்களாக மாற்றுவதற்கு அவர் விரும்புகிறார். எடுத்துக்காட்டு: நான் ஒரு கனவு கண்டேன். அதிலொருவர் வெள்ளை நிற துணிச்சுருள் ஒன்றை என்னிடம் கொண்டு வந்து, எந்த உருவமுள்ளவர்களுக்கும் எப்படிப்பட்ட குணமுள்ளவர்களுக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கும் பொருந்தும்படியான வஸ்திரங்களாக அதை வெட்டும்படி சொன்னார். அதை வெட்டி வெட்டி பிறகு வஸ்திரமாக ஆயத்தமாக்குவதற்காக தொங்கவிடும்படி என்னிடம் சொன்னார். ஆனால் நான் யாருக்காக அதை வெட்ட வேண்டியிருந்ததோ அவர்களில் அநேகர் அபாத்திரர்களாக இருப்பதாக உணர்ந்தேன். அந்த ஒரு துணிச்சுருளை மட்டும்தான் வெட்ட வேண்டுமா என்று நான் கேட்டேன். இல்லை என்றும், அதை வெட்டி முடிந்ததும் வேறு துணிச்சுருள்கள் எனக்கு தரப்படுமென்றும் சொல்லப்பட்டது. அவ்வளவு அதிகமாக வேலை செய்ய வேண்டுமா என்று எனக்கு அதைரியம் ஏற்பட்டது. எனவே மற்றவர்களுக்காக துணிகளை வெட்டுகிற வேலையை 20 வருடங்களாகச் செய்து வருகிறேன் என்றும், எனது உழைப்புக்கு பாராட்டு இல்லை என்றும், என்னுடைய வேலையால் ஏதும் நன்மையுண்டானதாகவும் நான் காணவில்லை என்றும் சொன்னேன். என்னிடம் துணிச்சுருளை கொண்டு வந்தவரிடம் குறிப்பாக ஒரு பெண்ணை பற்றிச் சொன்னேன். அவளுக்கு ஒரு துணியை வெட்டும்படி அவர் சொல்லியிருந்தார். அவள் அந்த துணியை மதிக்க மாட்டாள் என்றும், அவளுக்கு அதை கொடுத்தால் துணியும் நேரமும் வீண்தான் என்றும் சொன்னேன். அவள் ரொம்பவும் கஷ்டப்பட்டவள், அறிவு கூர்மையில்லாதவள், நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாதவள், சீக்கிரமே அதை அழுக்காக்கி விடுவாள் என்றேன். அதற்கு அந்த நபர், துணிகளை வெட்டு, அதுதான் உன் வேலை, இழப்பு உனக்கு அல்ல எனக்குத்தான். மனிதன் பார்க்கிற வண்ணம் தேவன் பார்ப்பதில்லை. தாம் செய்ய விரும்புகிற வேலையைத்தான் கொடுக்கிறார். இதுவோ அது விதுவோ அதுவோ எதுவாய்க்கும் என்று உனக்குத் தெரியாது. அவளைப் போன்ற ஏழை ஆத்துமாக்கள் பலர் இராஜ்யத்திற்குள் செல்வதையும் வாழ்க்கையின் சகல ஆசீர்வாதங்களையும் மேம்படுத்துவதற்கான சகல அனுகூலங்களையும் பெற்றிருப்பவர்கள் கைவிடப்படுவதையும் காண முடியும் என்று சொன்னார். இராணுவ வீரர்கள் தங்கள் முதுகுப்பைகளை தாங்களாகவே இறக்கி மீண்டும் முதுகில் மாட்டுவதற்கான பயிற்சி மணிக்கணக்கில் மீண்டும் மீண்டும் கொடுக்கப்பட்டது. தங்களுடைய ஆயுதங்களை எவ்வாறு ஏற்ற வேண்டும், அவற்றை எவ்வாறு காலந்தாழ்த்தாமல் எடுக்க வேண்டும், இவை கற்றுக் கொடுக்கப்பட்டன. எதிரியை எதிர்த்து தாக்குவதற்கு மீண்டும் மீண்டும் பயிற்சி அளிக்கப்பட்டது. சகலவிதமான படைத்துறை நடவடிக்கைகளிலும் பயிற்சி அளிக்கப்பட்டது. இவ்வாறு எத்தகைய அவசர நிலையையும் சமாளிப்பதற்கு மனிதர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இம்மானுவேல் பிரபுக்காக யுத்தம் செய்கிறவர்கள் அந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் வேலை செய்வதற்காக ஊக்கத்தோடும் கடும் முயற்சியோடும் ஆயத்தம் செய்ய வேண்டாவா?